والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் 9 to 9:30 இஸ்லாத்தின் மூலாதாரம் என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இப்போது நேரமும் பிந்திவிட்டதாலும் கேள்விகள் அதிகமாக வந்திருக்கின்றபடியாலும் இஸ்லாத்தின் மூலாதாரம் என்ற தலைப்பை ஒத்திவைத்து இந்த கேள்விகளுக்கான பதிலை அளிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றோம். இஸ்லாத்தின் மூலாதாரம் எங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். அதற்குரிய ஆதாரங்களை நான் திரட்டி கொண்டு வந்தேன். குர்ஆன் ஹதீஸில் எத்தனை ஆதாரங்கள் இருக்கின்றன குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவதற்கு, அதை விவரமாக சொல்வதுதான் இன்றைய இந்த தலைப்பின் நோக்கம். இன்ஷாலா பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த தலைப்பை நாங்கள் மீண்டும் எடுப்போம். அப்ப காலையிலிருந்து சொல்லி ஞாபகம் ஊட்டி வந்த சில விஷயங்கள், அந்த கொழும்பில் இந்த அனர்த்தத்தில் சிக்கிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய கொழும்பு சகோதரர் ரிஸ்வி அவர்களை நியமித்து வைத்திருக்கிறோம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு சகோதரி சலாமா, முடியுமான அளவு உங்களுடைய அந்த சதக்காக்களை கொடுங்கள். இங்கு ஆண்களுக்கு இந்த முன்னுக்கு ஒரு பெட்டி வச்சிருக்கு, இந்த பெட்டியில் நீங்கள் கொண்டு போடலாம், ரிசிவி சகோதரியும் கொடுக்கலாம். அடுத்தது சில சகோதரிகள் கண் கால் கை இவைகளை திறந்து வெளியில் செல்வதாக தகவல் கிடைத்தது, முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடணும். இன்றைக்கு அப்ப அது சம்பந்தமாக மாறுபுக்கு பிறகு ரிசான் டாக்டர் ஆற்றிய அந்த உரையில அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு வந்தார். கானிதாத் அப்படின்னா உண்மையான விசுவாசிகள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப ஹதீஸ்ல அல் மர்அத்து அவுரத்து, பெண்மணி முழுமையாக மறைக்கப்படுபவள் என்று சொன்னால் கண் கைவுகளை திறக்க இயலாது. அடுத்தது ஷாபான் 15 நோன்பு, அதாவது திங்கக்கிழமைக்கு நோன்பு பிடிச்சிருக்கோம் நாங்கள், ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னரும் சஹர் செஞ்சு, ஞாயிறு பின்னரும் திங்கள் இரவு சஹர் செய்யணும். அடுத்து தங்கம் ஒரு துண்டு கீழே கடந்து குறைக்கி கொண்டு தந்தா நம்மகிட்ட இருக்குது, உரியவங்க வந்து சொல்லி வாங்கி கொள்ளுங்க. அடுத்தது பணம் கொஞ்சம் ஒரு இடத்துல கடந்து கொண்டு தந்திருக்கிறான், அதுவும் நம்மகிட்ட இருக்குது, உரியவங்க வந்து அந்த கணக்கை சொல்லி வாங்கி கொள்ளுங்க. அடுத்து பாலமுனை அமீர் ஷுஐப் சகோதரர் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் நோயினால், எல்லா முஸ்லீம்களும் துவாவில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இந்த கேள்வி பதில் என்று சொல்வது அதிகமானவங்க எதிர்பார்க்கிறாங்க, ஏன்னா தங்களுடைய சந்தேகங்களை அழகா கேள்வி பதில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஒரு கேள்வி வந்திருக்கிறது, சில உலமாக்களுக்கு சில உலமாக்களுக்கு இந்த தர்பியாவில் உரையாற்றுவதற்கு இடம் கொடுக்கவில்லை, கோபமா குரோதமா ரெண்டு. முஸ்லீம்கள் இது இந்த பண்பு இயலாத இது கிட்டத்தட்ட 30 உலமாக்கள் கிட்ட இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்க இயலாது. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் கொடுக்க இயலாது. இங்க கோபம் குரோதம் வந்துட்டு முஸ்லீம்களை வைக்கலாமா? நான் ஓதுவில்லா. இஷா தொழுகையின் பின்னர் ஒரு ரகாத் வித்ரு தொழுத பின்னர் மீண்டும் இரவு தொழுகைக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் மீண்டும் வித்ரு தொழ வேண்டுமா? இரவில வித்ரு தொழுதத்துக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது. ஹதீஸில் வந்திருக்குது, இஜ்அலு ஆஹிர சலாத்திக்கும் வித்ரா, உங்களுடைய கடைசி தொழுகை வித்ராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்ப வித்ருக்கு பிறகு மறுபடி திருப்பி தொழக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய திக்ர்களின் விவரங்களை விளக்கவும். ஒரு மணி நேரம் வேணும் அதுக்கு. காலையில எழும்புறத்தில் இருந்து படுக்கும் வரைக்கும் உள்ள திக்ர்களை சொல்றனா ஒரு மணி நேரம் வேணும். எழும்பும்போது ஒரு ஒது செஞ்சிட்டு தொழும்போது அங்கே எத்தனை திக்ர், சாப்பிடும்போது திக்ர, எத்தனை குடிக்கும்போது, பள்ளி வீட்டு வெளியில் போகும்போது, உள்ளுக்கு வரும்போது, பள்ளிக்கு வரும்போது, வெளியில் போகும்போது எத்தனை திக்ர, அவ்வளையும் சரி. நீங்கள் துவா புஸ்தகத்தில் இருக்குது, அதை பார்த்து அந்த முறைப்படி அமல் செஞ்சு கொள்ளுங்க. கேள்வி, ஒரு பொருளில் அடித்த விலை 175, சொன்ன விலை 200, கேட்டால் அது பழைய விலை, கேட்டவர் புதிதாக மார்க்கத்தை விளங்க வந்தவர், என்ன ஒரு பொருள்ல 175 ரூபா அடிச்சிருக்குது, 200 ரூபா சொல்றாரு, கேட்டா அது பழைய விளங்குறாரு, அவருக்கு தான் தெரியும் வியாபாரி, எனக்கு என்ன தெரியும்? அவர் சொல்ற இது பழைய விலை அடிச்சது, இப்ப விலை கூட்டவும் கொண்டு கொம்பன் அப்படித்தான் போட்டிக்கான். ஒரு முஸ்லீம் அது புதுசா வந்தாலும் சரி, பழைய ஆளா இருந்தாலும் சரி, நாம அவரை நம்பணும், பொய்னு நினைக்க கூடாது, விரும்பம்னா எடுக்க வேண்டியா, இல்லாட்டி இன்னொரு கடையில் போய் பார்க்கறது, அங்க 175 எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதான் சொல்லி முடிந்ததும் பள்ளியில் சட்டம் போட்டு கூட்டம் கூட்டமாக கதைக்கலாமா? பதில் தரவும். பள்ளியில கதைக்கிறது தடை அப்படின்னு எங்கேயும் வரையில்லை. இப்படி வந்திருக்கிறது. பள்ளி கட்டப்பட்டு தொழுகை குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன கதைக்கிறது வந்துக்கிட்டு ஹராம் அப்படி எதுவும் வரவும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்குது. ஒரு பள்ளி அதுக்குள்ள ஹா ஒன்று கச்சரத்தை விட அமைதியாக கதைக்கிறதா நல்லது. ஏண்டா தொழுவாங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பாங்க, திக்ர் செய்வாங்க, அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு சஹாபாக்களுடைய கூட்டு மஸ்ஜித் நபவியில் சத்தம் விட்டு காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். தாயிஃபில் இருந்து வந்தவங்க உடனே உமர் ஹத்தாப் கூப்பிட்டு சொன்னாங்களாம், கேட்டாங்க எங்க உள்ள ஆளுக்கு. அப்ப சொன்னாங்க நாங்கள் தாயிஃப் உணவி. தாயிஃப் சொன்னாங்களாம் புதிய ஆளுக்கு நீங்க வெளியூர் இல்லைன்னா நபியுடைய பள்ளிக்குள்ள சத்தம் போட்டதுக்கு அடிச்சிடி பண்ணாங்களாம். குர்ஆன் ஹதீஸ் இல்ல உமர் ஹத்தாபுடைய, இது அவங்க மூலாதாரமாக எடுப்பாங்க, நாம அதை மூலாதாரமாக எடுக்க மாட்டோம். எங்கட நம்பிக்கை அப்படி உமர் ஹத்தா குர்ஆன் ஹதீஸ் இல்லாத்தையும் சொல்லவும் மாட்டாங்க, அவ்வளவுதான். எனது தாயின் மச்சான் எனக்கு பெரியப்பா, நான் அவரை பார்க்கலாமா? எனது தாயின் மச்சான் எனக்கு பெரியப்பா, பாப்பாட கூட பிறந்த சகோதரர், பார்க்கலாம். முஸ்லிமான ஒரு பெண் ஜாகிரியத்தான ஓர் ஆணை திருமணம் செய்யலாமா? முஸ்லிமான ஒரு பெண் ஜாகிரியத்தான ஆணை திருமணம் செய்யலாமா? அவங்க அதை செஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க இஸ்லாத்தில் இருந்து. இதில் இருக்கிறார் அவங்க பிரிவோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் ஒரு முஷ்ரிக்கை இணை வைக்கின்ற ஆணை ஒரு முஸ்லீம் பெண் முடிக்கக்கூடாது, இணை வைக்கும் ஒரு பெண்ணை முஸ்லீம் முடிக்கக்கூடாது, அல்லாஹ் கட்டளை. இதை மீறி அவங்க போனால் என்ன இது, அவங்க ஜமாத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்கள எங்களுக்கு தடுக்கக்கூடிய சக்தியும் இல்லை. இப்போ ஓர் ஆணோ பெண்ணோ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவுடன் இலந்தையிலே அரைத்து குளிப்பது கட்டாயம் நிறைவேற்றும் அமலா? ஓ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டிக்காங்க. ஒரு ஆள் பையத்து செஞ்சால் இலந்தையிலே போட்டு குளிக்கணும், ஒரு மையத்துக்கு இலந்தையிலே போட்டு குளிப்பாட்டணும். ஒரு பெண் ஒவ்வொரு மாதமும் துப்புரவானால் இலந்தையிலே போட்டு குளிக்கணும், எல்லாம் கட்டளை. இருவருக்கு மத்தியில் திருமணம் நிச்சயமாக்கப்பட்டு விட்டதென்றால் அவர்கள் இருவரும் பேசலாமா? பேசுறது கூடாது இல்லை, திரைமறைவுக்கு பின்னால் நின்று பேசலாம். ஆனால் சும்மா தேவையில்லாத கதைகள் அப்படி இப்படி அதுகள் இப்ப நடக்குது ஜாகிரியத்தில். பேசின உடனே போன் எடுத்து கொடுத்தாச்சு, ரெண்டு பேருக்கும் விடியே விடியே இதுதான் வேலை. கதை கதைண்டு கதைச்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு கல்யாணம், கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஊமையாட்ட நிற்கிறாங்க சும்மா. என்னத்தை கதைக்க, எல்லாம் முடிஞ்சது. மடத்தனா கதைக்கக்கூடாது, அப்பதான் கல்யாணம் முடித்த உடனே சும்மா ஜொலியாக இருக்கும். எவ்வளோ எவ்வளோ கதைகள் ஆயிருக்கும் கதைக்க வச்சிருக்க, இது எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஈரோ மண்ணா இருக்குது பேசுறதுக்கு. அதனால கதைக்கிறது கூடும், ஆனா இவங்க கதைக்கிற கதை கூடாது, அது அர்த்தம் இல்லாது. கதைக்கிறது கூடும் அவ்வளவுதான். ஒரு நம்பியுடைய காலத்தில் ஒரு ஆள் வந்தார், ஒரு முஷ்ரிக் வந்து கேட்டார் ஒரு சஹாபி பெண்ணிட்ட, நான் உங்களை கல்யாணம் முடிக்க போறேன். அவங்க சொன்னாங்க இஸ்லாத்துக்கு வந்தா முடிப்பேன், நீங்க காவிரு இப்போ உங்களை முடிக்கலான்ட்டான். அதை கழிச்சிருக்கிறாங்க. ஒன்று வைங்களேன் இதை போடுறதுக்கு, இதை இல்லை ஒன்று இருந்தால் தான் எனக்கு போடலாம். எல்லா பிரிவுகளும் ஒன்று சேர மற்றவர்களையும் முஸ்லீம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவித்தால் என்ன, உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? நன்மை அடையும். நான் சொல்றேன், 73 முஸ்லீம் சொற்கண்டி சொன்னா எனக்கு நன்மை அடையும், எனக்கு நரகம் கிடைக்கும். நான் ஊதுமில்லாம் ஏன் நபி 72 நரகம்னு சொல்ல, நான் எல்லாரையும் முஸ்லீம் சொல்ல, என்ன இது? இது எழுதினால் சரியான கோபத்தில் நம்மளை நரகத்துக்கு அனுப்போம். அப்படி நாம செய்யலாமா? செய்யல. சத்தியத்தை சொல்லி வந்து பையத்தை செஞ்சு சேருங்க, அப்படின்ற ஆட்களை சேர்க்கலாம். எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறது, எல்லாரும் முஸ்லீம்டா கடைசியில் வந்துடுவாங்க. வந்ததுக்கு பிறகு பெரிய மண்டையிடி ஏன் அவரு, நாம ருக்குக்கு போயிடுவோம், எழுதி சுஜூதுக்கு போவோம், அவர் எப்படி நப்பார்? குடும்பத்து வரிக்கிட்டு ஒரு ஜமாத்துக்குள்ள ஜெய் வரமா? நாம் எப்படி கட்டுவோம்? ஒரு ஆள் இப்படி கட்டுவார், அந்த பிரிவில் வந்தால் மற்றவங்க இப்படி கட்டுவாங்க, இன்னொரு ஆள் விட்டுடுவார், பெரிய குழப்பம் இல்லையா? அது சரி வராது. அப்படி சொல்ல இயலாது. சத்தியத்தை சொல்லுவோம், அவங்க விளங்கி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டா சரி. இன்று பல குழப்பங்கள் காணப்படுவதால் நல்ல ஒரு ஆளுமை தேர்வு செய்து அவர் கூறும் பிரகாரம் நடந்தால் சுவனம் செல்ல முடியாதா? காரணம், ஒரு ஆளுமை பின்பற்றினால் மறுமையில் நிம்மதி என்று ஹதீஸ் வந்துள்ளது. அதாவது பல குழப்பம், ஒரு ஆளுமை தெரிவு செய்தது, யாரை தெரிவு செய்யப்படுங்க? இப்ப பாக்குறோம், காத்தாங்குடியில இருக்கிறார் ரவுப் மூலை, நல்லா படித்தவர். இப்ப அவரை தெரிவு செஞ்சு எல்லாரும் அவருக்கு பின்னுக்கு போவார். அவர் அங்க தொழில் முடிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு நெருக்கிறார், இது எல்லாருக்கும் பிடிக்குமா? போதை வஸ்து கொண்டு வச்சுக்கிட்டு பத்துவாரு, ஏன்னா கூடும் அவங்கிட்ட. சரி வரமா? யாரை தெரிவு செய்தது? காலி சைல போய் ஒரு ஆளை தெரிவு செஞ்சா அவங்க என்ன, கபரில் போய் நின்றுக்கிட்டு தேங்காயை ஊற்றுவாங்க, தலைக்கு தேய்ப்பாங்க. நாம சேர்ப்போமா? இல்லை. என்ன செய்தது? அடுத்தது, ஒரு ஆளுமை பின்பற்றவே கூடாது. குர்ஆன் தடை, அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவ்லியா, அந்த அல்லாஹ் இறக்கியதை விட்டுவிட்டு வேறு மனிதர்களை உங்களை மறுமையில் பாதுகாப்பார்கள் என்று பின்பற்றாதீர்கள், தடை. அவ எந்த ஆளுமே பின்பற்றாது. ஆனால் கீழே எழுதப்பட்டிருக்கிற, ஒரு ஆளுமை பின்பற்றினால் மறுமையில் நிம்மதி என்று, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இட்டு கட்டப்பட்டது. மண் கல்லத ஆலிமன், யார் ஒரு ஆலிமை தக்லீத் பின்பற்றுகிறாரோ அங்கிட்டு வருது மறுமையில் அவருக்கு நிம்மதி என்று. சஹீஹான ஹதீஸ் இல்லை, அது இட்டு கட்டப்பட்டது. நபி அவர்கள் 20 ரக்காத்து தராவீஹ் தொழுதார்கள், உமர் அவர்கள் 23 தொழுதார்கள் என்று ஹதீஸ் வந்துள்ளது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏன் 11 தொழுகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத்து தராவீஹ் தொழுதார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ் அல்ல, லைஃப். அது லைஃப். அடுத்தது, உமர் 23 தொழுதார்கள் என்பதும் லைஃப். இந்த ரெண்டும் சஹீஹான ஹதீஸுக்கு முரண். நபி 20 தொழுதது சஹீஹ் இல்ல. அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, நபி ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11க்கு மேல் தொழுததில்லை. அப்ப அது சஹீஹான ஹதீஸ். அடுத்தது, முஅத்தாவில் இருக்கிறது, உமர் ஹத்தாப் உபை என்ற ஒரு சஹாபியை கூப்பிட்டு 11 தொழுவி என்று கட்டளை போட்டார்கள், சஹீஹான ஹதீஸ். அப்ப இது நம்ம எடுக்க இயலாது. அடுத்தது, உமர் ஹத்தாபுடையது குர்ஆன் ஹதீஸ் அல்ல, அது பிரிவுகளுக்கு சரி, அவங்க இஜ்மாவு சஹாபா பின்பற்றுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்ல அது மார்க்கம் இல்லை. அப்ப நாங்க சஹீல் புகாரியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸின் படி 11 தொழுகிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க 13 தொழுகிறதையும் நான் கண்டேன் அப்படின்னு. அப்ப 13 to 1 வரைக்கும் தொழலாம். 13, 11, 9, 7, 5, 3 அதுக்கும் 7 ஒரு ஆள் இஷாவுக்கு போற 1 தொழலாம். 1992 பிஜேவுடன் நடந்த விவாதத்தில் விசுவாசி கையில் ஒரு தடி எடுத்திருப்பார்கள், உங்களிடம் அது இல்லையே என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். நீங்கள் கடைசி வரை பதில் கொடுக்கவில்லை. இப்போது அதற்கான பதிலை தர முடியுமா? 92 நடந்த விவாதம் பிஜே ஒன்ன செய்ய இயலாம கடைசியில் அவர் அடிப்படையை விட்டு இறங்கிட்டார். குர்ஆன் ஹதீஸ்னா பேசிக்கிட்டு ஒப்பந்தம் இறங்கி கேட்டாரு. இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி பையத்து செஞ்சார் ஆண்டார். ஒன்னு சொல்ல ஏழை ஆளுக்கு நாம சொல்லி நீங்க முஸ்லீம் இல்ல பையத்து இல்ல நீங்க காவிரி நிராகரிக்கிறீங்க. அவர் சொல்லு நான் முஸ்லீம் ஆதாரம் காட்டுங்க முஸ்லீமுக்கு. அப்ப நாம சொன்ன எவண்ட காலத்தில் பையத்தில் மரணம் ஜாகிலிய மரணம். அப்ப நீங்க ஜாகிலியத்தில் இருக்கிறீங்க. ஜாகிலியத்தில் இருக்கிறவங்க முஸ்லீம் இல்ல. அதனால தான் நபியுடைய தந்தை அபு தாலிபு எல்லாம் நரகண்டு வந்தீங்க. உடனே கேட்ட இந்த ஹதீஸ் ரிவாயத்தை செய்தவர் என்ன பயத்து செஞ்சாரான் இறங்கிட்டாரு. நாம சொன்ன இதுக்கு பதில் தர மாட்டோம். நாம அதுக்கு பதில் இல்ல. அதுக்கு பதில் கொடுக்கலன்னா குர்ஆன் ஹதீஸ் இறங்கிட்டா நாம பதில் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொன்னு வேணும்டா அவருக்கு தெரியும் ஹதீஸ் கலையில அவர் திறமையான ஆள் தான். நாம இல்லைன்னு சொல்ற இல்ல கேட்டாரு. நீங்க குர்ஆன் ஹதீஸத்தான் பின்பற்ற சொல்றீங்களே எங்க உங்களோட கையில தடி? ஏன் மூமின்களுடைய அடையாளம் கையில தடி இருக்கும் அப்படின்றார். இது வெறும் பேச்சு நான் சும்மா அந்த நேரம் பதில் கொடுக்கலாம். அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அவருக்கு தெரியும். ஒருவேளை நாம நமக்கு தெரியாம தடுமாறி எனக்கு செஞ்சிருவோம் அவர் போட்டது வருவது சுனனுல் அம்பியா நபிமாருடைய சுன்னத்து கையில் ஒரு தடி வைத்திருப்பது என்று அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். அதான் பதில். அது அப்ப அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு பதில் கொடுக்க இல்லை என்னன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி அது எனக்கு ஞாபகம் இல்லை பதில் கொடுத்தனா இல்லையாங்கிறது ஞாபகம் இல்லை. அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் சொன்னனா இல்லையாங்கிறது ஞாபகம் இல்லை. ஆ தடி ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நடக்கிறது கொஞ்சம் சிக்கல். அது சுன்னத்தில்லை, அது இபாதத்தில் ஆதத். இன்னொன்னு பெரும் பெரும் அரசர்கள் அந்த காலத்தில் அங்கே வெளியில் போக கம்பீரமாக சும்மா தடியை வச்சுக்கிடுவாங்க. ஊன்றதுக்கு தேவைப்படாது அவங்களுக்கு. அது ஒரு அவங்களுக்கு ஒரு இது ஒரு கம்பீரமான ஒரு பெருமை மாதிரி அதை அப்படி வச்சுக்கொள்றது. அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். உலக கல்வி படிக்கக்கூடாது என்று கூறுகிறீர்கள். பத்திரிகை படிக்கும் போது USA என்றும் USR என்றெல்லாம் வருகிறது. படிக்காவிட்டால் இதை எப்படி விளங்குவது? யாரு சொன்னது படிக்க வேணாண்டு உலக கல்வி? நாம உலக கல்வி படிக்க வேணாண்டு சொல்ல இல்லை, படிங்க. ஆனால் இந்த பாடசாலையில போய் படித்து சிறுக்கு குஃபுர் ஹராம் செய்யாதீங்க. அதான் நாம சொன்னது படிக்க வேணாண்டு சொல்ல இல்லை. பிரைவேட்ல படிங்க, பத்திரிகைகள் படிங்க. இப்ப இந்த உலக கல்வி வீட்டில் இருந்துட்டு படிக்கலாண்டு சொல்றாங்க. நாம உலக கல்வி படிக்க ஹராம் சொல்லவே இல்லை. அவ படிக்கலாம். அவ கேக்குறான் பத்திரிகையில் எப்படி? சரி ஒரு ஆள் படிக்க இல்லை வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க 4வது வகுப்பு தான் படித்தோம். அந்த காலத்தில் ஒரு மண்ணும் இல்லை. இப்பதான் புது புது விஷயங்கள்லாம் வந்து படிக்கவே இல்லை. அப்ப பேப்பர்ல USA USR வந்தீங்க. இப்போ கட்டாயம் தெரியணுமா? இது தெரியாது நரகமா? அல்ல மறுமே USR என்ன தெரியாது? மலக்கட்டை எழுதிருப்போங்க நடராஜு. என்ன அது எழுதிக்கிறதும் பல USA USR இல்லை USSR. அப்ப நாங்க படிக்க இல்லை. பெட்டியில் போடுங்க. சரி சரி, அப்போ அது அவசியம் இல்லை. ஒரு ஆளுக்கு தெரியாம இருந்தாலும் பரவாயில்லை, தெரிஞ்சு கேட்டுக்கொள்ளலாம். அப்ப நாங்க நாலு தான் படித்தோம், ஆனா இதுக்கு கருத்து எங்களுக்கும் தெரியும், கேட்டு முடிஞ்சு தெரிஞ்சு நான் வச்சு தான் இருக்கிறேன். யூஎஸ்ஏண்டா என்ன, இது அமெரிக்காவுக்கு சொல்றது, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. எங்க படிச்ச ஸ்கூல்லையா? அது யூஎஸ்ஆர் போட்டு, இது போல யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் யூனியன். அதான் சொல்லுங்க, ஸ்கூல்ல படிக்கல. அப்படி நாங்களும் பேப்பர் பார்க்க என்ன தெரிஞ்ச ஓட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா ஃபர்லா கடமையா இல்லை, அப்படி ஒண்ணு இல்லை. அதனால உலகக்கல்வி படிக்கக்கூடாது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்றன்னு சொல்லி இப்படி நிறைய வதந்திகளை பரத்திருக்கிறாங்க. அப்படி நாங்க சொல்றதே இல்லை, படிங்க. ஆனா சிறுக்கு குஃபர் ஹராம் இல்லாம படிங்க. அல் குர்ஆன் அல் ஹதீஸில் வந்திருக்கும் தெளிவாக குஃபர் சிறுக்கு பித்அத் என்பதை தவிர சொல்லப்படாத சில செயல்களை நாம நமது கருத்துக்கு ஏற்ப குஃபர் சிறுக்கு என கூற முடியுமா? தூதர் செய்யாத ஒன்றை மார்க்கம் என்று கூறி செய்தால் பித்அத் ஆகும். ஆனால் சஹாபாக்கள் செய்ததாக சஹீஹான ராவிகளை கொண்டு நபியை தொட்டும் நபியை தொட்டு வராத செய்தியை ஒருவர் செய்யும் போது அதனை பித்அத் என்று கூறலாமா? அல்லது அமல் செய்ய ஆதாரம் போதாது என்று விடுவது சிறந்ததா? இது நல்ல ஒரு கேள்வி. இது என்ன செட்டு செட்டு சரியில்லையா, வழங்க மாட்டேங்க. அப்ப அல் குர்ஆன் அல் ஹதீஸில் வந்திருக்கும் தெளிவான குஃபுர் சிறுக்கு பித்அத் என்பதை தவிர சொல்லப்படாத சில செயல்களை நாம நமது கருத்துக்கு ஏற்பட குஃபுர் சிறுக்கு என்று கூறலாமா? இப்ப அல்லாஹு தஆலா லாத்து சிறுக்கு பில்லான்னு சொல்லி சில குறிப்பிட்ட விஷயங்கள் வந்தீங்க. இன்னும் எவ்வளவு இருக்குது சிறுக்கு? புல்லு பித்அத்தின் வலாலாண்டு வந்தீங்க. இப்ப எத்தனை பித்அத் இருக்குது? இப்ப மீலாது விழா நவீன காலத்தில் இருந்துச்சா? மீலாது விழாவை நபி எங்கையாவது அப்துல் காதிர் ஜீலானி அவங்கள யா முஹியத்தின் கூப்பிட்டா சிறுக்குன்னு வந்திருக்கிறா இல்ல? அந்த காலத்து தெரியாது யாருக்கும். இப்படி ஒரு ஆள் இருப்பார் வருவா, இப்ப குரல் வந்த ஆளு. இப்ப நாம சொல்றோம் யா முஹியத்தின் சிறுக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத எத்தனையோ சிறுக்கு, எத்தனையோ ஹராம்கள் இருக்குது. குடு அப்ப இல்ல, இப்ப நாம என்ன சொல்றோம்? ஹராம் போதை, அதுக்கு ஒரு அசல் இருக்கும். அதே போல ஒரு அடிப்படை, சிறுக்கு வைக்காதீர்கள் அடிப்படை இருக்குது, குஃபர் செய்யாதீர்கள் அடிப்படை இருக்குது, விதாதி செய்யாதீர்கள் அடிப்படை இருக்குது. அதை வச்சு ஒரு விஷயம் நம்ம தெளிவா கண்டுபிடிக்கலாம், இது குஃபுரிஷ் இருக்கு அப்படின்னு நிறைய இருக்குது. இல்லைண்டா சரி, நாம புதுசா ஒன்றை எடுத்து ஆதாரம் இல்லாம சொல்ல இயலாது. தூதர் செய்யாத ஒன்றை மார்க்கம் என்று கூறி செய்தால் பித்அத் ஆகும். சரி, என்ன இப்போ பாங்கு சொல்லும் போது ரெண்டு விரலையும் எடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இப்படி வச்சு மர்ஹபன் பி ஹபீபி வ குர்ரத்து ஐனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு மோதி கொள்றது. இப்படி அப்ப இது நபியுடைய காலத்தில் இல்லை, இப்ப நடக்குது பித்அத். அது நாம தான் பிதுவத்துங்கிறோம். மற்ற பிரிவுகள் சொல்லுவாங்க பிதுவத்து இல்லை. யார் அது குரான் இருக்குது, விசுவாசிகள் செய்யறதெல்லாம் நல்லது அப்படின்ட்டு பிள்ளையா உடனே சொல்லுவாங்க. விட்டுக்கட்டு ஹதீஸை கொண்டு வருவாங்க, முஸ்லீம்கள் எதை நல்லதாக கண்டார்களோ அது அல்லாஹ்விடத்தில் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இது நம்ம முஸ்லீம்களுக்கு தான் சரியுது. அப்போ அது பித்அத்து ஒன்று. ஆனால் சஹாபாக்கள் செய்ததாக சஹீஹான ராவிகளை கொண்டு நபியை தொட்டும் வராத செய்தியை ஒருவர் செய்யும் போது அதனை பித்அத்து என்று கூறலாமா, அல்லது அமல் செய்ய ஆதாரம் போதாது என விடுவது சிறந்ததா? நபி ஒன்று செய்யலை, அது பித்அத். சரி, இன்னொன்று சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, அறிவிப்பாளர்லாம் சரியாக தான் இருக்குது. இப்போ கேட்குறாங்க இதை செஞ்சா இது பித்அத் என்று சொல்றது நல்லமா, அல்லது இதுக்கு ஆதாரம் போதாது என்று விடுவது நல்லமா? எப்படி எடுத்தாலும் விடத்தான் வேணும், அவ்வளவுதான். எப்படியும் எடுத்துக்கிடுவோம், விட்டுற வேண்டியதான். உதாரணம் நான் சொன்னேன், இப்னு மஸ்ஊத் ஃபலக் அன்னாசை குர்ஆன்ல இருந்து சுரண்டி அறிவார்கள், சரியாயிருக்கு அறிவிப்பாளர். ஹதீஸ் இல்ல, நாம சுரண்டலாமா? சுரண்ட ஏழுமா? இல்ல, சரியா தான் இருக்குது, சுரண்ட மாட்டோம். அவ என்ன, அது பிழையா? பிழைதான். நாம சொல்ற சஹாபி அப்படி சுரண்டையில எழுதி வச்சுக்காங்க, அதான் நாங்க சொல்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணத்துல நாலு சொல்லுவாங்க, சஹீஹான சனதோட இருக்குது, எடுக்கலாமா? எடுக்கலாமா? இதை செஞ்சா விதத்துன்னு விடுவதா, ஆதாரம் போதான்னு விடுவதா? எப்படியும் விடத்தான் வேணும், செஞ்சா விதத்துதான், செஞ்சா விதத்து. அல்லாஹ் சுருக்கி தொழுங்கிறான், நபி அல்லாஹ் தஆலா தந்த ஒரு சன்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறான், அதை மீறி எப்படி உஸ்மான் செய்வாங்க ரலியல்லாஹு அன்ஹு? நாம சொல்ற செய்ய மாட்டாங்க, அவங்க பிழையா வழங்கிட்டு அப்ப உஸ்மான் பித்அத்தை செஞ்சாங்கிறாங்க. உஸ்மான் செய்ய இல்லையே, எழுதியில வைக்கப்பட்டீங்க. உடனே கேட்கிறான், இல்லையே சனது சரியாக அறிவிப்பாளர். அதுக்கு பதில், அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அதை முழு பிரிவன் சேர்ந்து தள்ளக்கூடியதும் இருக்குது. என்ன சொன்ன, நபி இஹ்ராம் கட்டணத்துக்கு அவுச்சத்துக்கு பிறகுதான் மைமூனாவை கல்யாணம் முடிச்சாங்கன்னு இப்னு அப்பாஸ். சஹீஹான அது சனதெல்லாம் சரி, நபியுடைய காலத்தில் நடந்தது சொல்றாங்க, அவங்க சொன்னதாக இருக்குது. மைமூனா சொல்றாங்க இஹ்ராம் கட்டிக்கிட்டு திருமணம் முடிச்சாங்க. யாருக்கு தெரியும் சரியா? மைமூனாவுக்கு தான் தெரியும், வெள்ளப்படையை உடுத்திட்டு கல்யாணம் முடிச்ச செய்யாத இஹ்ராத்தோட இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு அப்பாசில என்ன சனது சரியா தான் இருக்குது, செய்ய வழி இல்லை, தெளிவானது, அதை எடுத்துக்கிட்டு இதை எல்லாரும் விட்டுறாங்க. சரியா? ஒன்னும் இந்த மாதிரி விஷயம் சஹாபாக்கள் செய்ய இல்லை, அது எழுதப்பட்டிருக்குது, நாம அவங்க பழ செஞ்சாங்க நினைக்கவும் கூடாது. அது எப்படி இருந்தாலும் நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தா விட்டுற வேண்டியதான். நஜாஸ் மன்னர் பையத்தை செய்யவில்லை என்று உலமாக்கள் கூறுகிறார்களே, விளக்கவும். இது பல பேர்கள் அந்த காலத்தில் இருந்து கேட்டு வராங்க, அந்த பையத்தை நாம சொன்னத்தில் இருந்து செய்ய இல்லை செய்ய இல்லை. சரி, செய்ய இல்லை வச்சுக்கொள்வோம், ஏன் தொழுவிச்சாங்க? அப்ப இவங்கட பையத்தி இல்ல, களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிருந்தாங்க. அப்ப நாம காட்டுங்க எங்க இருக்குது நஜாசி மன்னர் களிமா சொன்னார்கள், காட்டுங்க. இல்ல, அப்ப களிமாவும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க பையத்தம் இல்ல, அப்ப களிமாவும் இல்லை, களிமா சொல்லாமலும் முஸ்லீம் ஆகலாம் விஷயத்துக்கு வாங்க. அப்போ ஆனா ஒரு மூல பேசுறாரு, நஜாசி மன்னர் பையத்தி செஞ்சாராம், ஆதாரம் இருக்குதான். எப்படி? இன்னி உபாயுக, நான் உங்களிடத்தில் பையத்து செய்கிறேன். உங்களுடைய சாச்சார மகன் அலி இப்னு அபி தாலிக்கும் பையத்து செய்கிறேன். உங்களுடைய தோழர்களுக்கும் பையத்து செய்கிறேன் அவர் செஞ்சாராம். இது சரியா இருந்தா நமக்கு நல்ல ஆதாரம், இந்த பையத்து செஞ்சுக்கலாம். ஆனால் அது கொலை இருக்கு என்னன்னா, நபிக்கும் பையத்து, அலிக்கும் பையத்து, சஹாபாக்களுக்கு இது என்ன பையத்து? மூணு பேருக்கு கட்டுப்பாடு. அப்ப நபி ஒன்னு செல்ல, சஹாபாக்கள் ஒன்னு செல்ல, அலி ஒன்னு செல்ல, எதை செய்யறது? மூணு பேரும் கட்டுப்பட்டாகணும் பையத்து செஞ்சா. அப்ப அந்த மௌலவிஸ்லாம் தெரியாம இப்படி எழுதிய போட்டு எங்கேயும் எடுத்தாரு தெரியாது, ஏன்னா அப்படி எழுதி வச்சு சொன்ன பேசிந்த அவர் வாட்ஸ்அப்ல. அதனால நஜாஷி மன்னர் முஸ்லீம், நபி தொழுவிச்சாங்க, அவங்க எப்படி பையத்து செஞ்சாங்க தெரியாது, நேரடியாக சந்திக்க இல்லை, கடிதம் மூலமா யார்கிட்ட ரகசியமாக சொல்லி விட்டாங்களா, எப்படியோ ரகசிய பையல். ஏன்னா கிறிஸ்தவர்களை வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் முஸ்லீம்களா விடுவாங்களா ஆட்சியை கொடுப்பாங்களா, மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்த விஷயம். அப்படி ஒரு ஆள் பையத்து இல்லாம முஸ்லீம் வாதிச்சா நாம சொல்ல, அப்ப களிமாவும் இல்லை, நீங்க களிமாவுக்கு ஆதாரம் காட்டுங்க. நஜேஷ் களிமா சொன்னார், அதுக்கும் இல்லை. அப்ப எடுத்துக்கோ, ஏன்னா முடிவுக்கு வரணும், களிமாவும் இல்லை பையத்தும் இல்லை, ஒரு ஆள் முஸ்லீமா இருக்கலாம், அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடிக்கடி மார்க்கத்தை மாற்றினால் எப்படி மார்க்கத்தை விளங்குவது? அது நாம காலையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அன்றும் இன்றும் சொல்லிட்டோமே, வந்து மார்க்கத்தை மாற்ற இல்லை, அன்றைக்கு என்னமோ இன்றைக்கும் அதுதான், மாற்ற இல்லை, அடிப்படை ஒன்று தான், எல்லாம் ஒன்றா இருக்கிற அடிப்படை. சில மசாயல்கள் மாறும், அது எல்லா காலத்திலையும் நடக்கக்கூடிய ஒன்று. சும்மா ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு பாருங்கன்னா, உலகத்தில் பல வாசிக சாலைகள் இருக்குது, இஸ்தன்பூலில் இருக்குதான் லட்சக்கணக்கான பிரதிகள்லாம், இதுகெல்லாம் எடுத்து 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 ஆய்வு செஞ்சு இன்றைக்கி அந்த யூனிவர்சிட்டிகளில் சோனோ நாட்டுகளில் கலாநிதி பட்டம் பெறுறாங்க, பிஹெச்டி பட்டம் எல்லாம் பெறுறாங்க. அப்படி இருக்கிறதுல எங்கேயாவது ஒரு கிதாபு கிடைச்சிட்டு பார்த்தா இமாம் புகாரி எழுதினது பற்றி எல்லாம் எழுதப்பட்டது, சரியான ஹதீஸுகள், நாங்கள் காணாத ஹதீஸுகள். என்ன செய்யணும்? அமல் செய்யத்தான் வேணும், அவன் மாறத்தான் செய்ய, அது அதில் குற்றம் இல்லை, அதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். எப்போ தெரியுதோ அப்போ செய்ய வேண்டியா, தெரியாத விட வேண்டியா. ரமலான் மாதம் தராவீஹு, தராவீஹு மூன்று நாள் தான் தொழுதார்கள், ஆனால் தற்போது இது ஜமாஅத்துடன் தொழுதார்கள், மூன்று நாட்களின் பின் தொழவில்லை, தற்போது ஜாஹிலியத்தை போன்று எமது ஜமாஅத்திலும் 20-30 நாட்கள் ஜமாஅத்துடன் தொழுவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை செய்ய முடியுமா, பதில் தரவும். இது நல்ல ஒரு இது, இது எங்களை அந்த மஜ்லிஸு ஷூராவில் ஆய்வுக்குரிய மசாலா. இருப்போம் இப்போ நாங்கள் இந்த முறை ஆய்வு செஞ்சு சில மசாலாக்கள் வெளி பண்ணிக்க அந்த அறிக்கை எங்க அந்த தாள் நோட்டீஸ் அடித்த நோட்டீஸ் இந்த அறிக்கை ஒரு ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இதே போல அடுத்ததுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களோட மஜ்லிஸ் ஷூரா இருக்குது, உலமாக்கள் கூடி சில விஷயங்களை ஆய்வு செஞ்சு அதை வெளியிடுறது. இப்போ இந்த மாதிரி வெளியிட்டது இந்த அறிக்கை, இதுக்கு முந்தி ரெண்டு வெளியிட்டிருக்கிறோம், அது ஒவ்வொரு அமீர்மார்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறது, அந்தந்த அமீர்மார்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வாங்கி படித்து மார்க்க கல்வியை தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த அறிக்கை இந்த முறை எடுத்தது, இதுலேயும் ஒரு ஆளுக்கு ஒரு தாளை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தராவிய தொழுகை இருக்கிற இது இப்போ அவசரமாக நாங்கள் அடுத்த முடிவு எடுக்கிறதுக்கு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அது உண்மை, நபி சொல்ல அஞ்சு நாள் தான் தொழுவிச்சாங்க, விட்டுட்டாங்க. உமர் ஹத்தாபு தொழுவிச்சு அது மார்க்கம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? இப்போ நாங்கள் சூறாவில் கூடி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். வித்ர் தொழுகை சுபஹ் தொழுகைக்கு பின் தொழ முடியுமா? கூடும். தொழுகையில் ருக்கு மற்றும் சுஜூதில் துவா புத்தகத்தில் குறிப்பிடப்படாத துவாக்களை ஓத முடியுமா? சுஜூதில் ஓதலாம், ருக்குல வந்திருக்கிற துவா மட்டும்தான், வேற எதுவும் ஓத இயலாது. அத்தஹியாத்தில் அத்தஹியாத்து ஓதும் போது எந்தெந்த இடங்களில் விரல் அசைக்க வேண்டும், எங்கெங்க பிரார்த்தனை வருவதோ துவா அந்த இடத்துல விரலை அசைக்கணும். இரத்த உருவுகளை துண்டித்து முஸ்லிமான பெற்றோர்களை விட்டும் ஒதுங்கி வாழ்வது கூடுமா? கூடாது. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாமலா இருந்தாலும் சரி, இரத்த உருவை துண்டிக்க கூடாது, சேர்ந்து நடக்கணும். ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று விருந்துக்கு அழைத்தால் அழைப்பு ஏற்க வேண்டும் என்று ஹதீஸில் வந்துள்ளது. இப்போது ஒரு முஸ்லீம் விருந்துக்கு அழைத்தால் அவ்வழைப்பை மற்றொரு முஸ்லீம் ஏற்கவில்லை என்றால் அந்த முஸ்லீம் நிலை என்ன? நபியுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சா பாவம், அதை ஏன் ஏற்கிறதுங்கிறத பார்க்கணும். என்ன சோகம் இல்லையா, என்ன சாப்பிட இயலாதா பார்த்துக்கொள்ளணும். திடீர்னு ஒரு முடிவு எடுக்க இயலாது. கோல் மூட்டுதல், புறம் பேசுதல், இவ்விரண்டிற்கும் வித்தியாசம் என்ன? புறம் பேசுதல் எப்படின்னா, இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட போய் என்ன ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தர்பியா நடந்துச்சு, டைமுக்கு சருவத்து கொடுக்கல, சும்மா ஒரு கதைக்கு என்ன அப்படின்ட்டு சும்மா போறாங்க, இது புறம். அப்ப என்ன செய்யணும்? போய் அதுக்கு பொறுப்பான ஆள்கிட்ட போய் என்ன அப்படி நடந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அடுத்த தர்பியாக்கள் இப்படி நடக்கக்கூடாது, இது சரி, சும்மா பேசிட்டு போறது. இது கோல் என்பது என்ன? சண்டையை மூட்டி விடுறது. சும்மா போய் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை வந்துகிட்டு அப்படி பிழையான மலை சொல்லி அப்படி ரெண்டு குடும்பத்துக்கிடையில பிரச்சனையை உண்டாக்குறது, அதுதான் கோல் மூட்டுறது. அதுக்கு ஒரு நல்ல வழங்கக்கூடிய ஒரு உதாரணம் இருக்குது கோல் மூட்டுறதுக்கு. ஒரு கணவன் சொல்றாரு, நான் காலையில் அவசரம் பயணம் போகணும், நம்மளோட சேட்டை அயன் பண்ணி வச்சிருங்க வேண்டாது மனைவிட்ட. சுபத்தோட்டு வந்து பார்த்தா அயன் பண்ணி வைக்கல, அவன் மறந்துட்டான். அப்ப சுருக்கம் அயன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா சொல்றாரு, இன்னொரு கல்யாணம் முடிச்சா தான் சரி வரும் அப்படிங்கிறாரு சும்மா. அப்ப அயன் பண்ணி கொடுங்க, அவரு போட்டு போயிட்டாரு, அவரு சும்மா சொல்லிட்டு போனது. உடனே மனைவி உம்மாட்ட போயாச்சு, போய் கண்ணீர் வடிச்சு சும்மா கத்துவாங்க பெண்கள், கண்ணீர் எங்கெல்லாம் வரமோ தெரியாது. யூசுப் நபிய கணத்துக்கு போட்டு போய் அழுத அழுத அழுவை அவங்கெல்லாம் பாப்பாவோட சேர்ந்து. அப்போ அப்போ அம்மா என்ன அழுவ என்ன விஷயம்? அவங்க ரெண்டாவது கல்யாணம் முடிக்கப்படுறாங்களாம். போச்சு உடனே அவங்க பாப்பா வந்து போகிற பார்த்தீங்களா, மகா கத்திக்கிட்டு ரெண்டாவது முடிக்கப்படாதாம், இனி அவங்களும் குழம்புல இருக்கா, நான் முடிக்க கொடுத்தேன், ரெண்டாவது முடிக்கிறதுக்கான மகளை கொடுத்தேன் அன்று அந்த ஆய்வு பண்ணி போற அவரோட போய் பிரச்சனையை போய் இந்த கோல் மூட்டி விட்டாங்க. அது அவர் உண்மைக்கா சொன்னாரு, சும்மா விளையாட்டுக்கு இப்படி, இது கோல். ஆனா அங்க பார்க்கணும், ஒரு சரியான விசுவாசியான பிள்ளை, மேல உள்ள பிள்ளை பலவீனமானாலும் ஒரு விசுவாசியான பிள்ளைக்கு இப்படி நடந்துட்டு வந்து பார்த்தாரு, ஆயின் பண்ண இல்ல சொல்றாரு, இன்னொன்று முடிச்சாதான் சரி வரும் அப்படின்ட்டு இனி அவர் வேலைக்கு போயிட்டார். உடனே இந்த புள்ள என்ன செய்யணும்னா, கடையில போய் மாவு சீனி வாழைப்பழம் எல்லாம் வாங்குது, வாங்கி கொண்டுட்டு வந்து கேக்கெல்லாம் சுட்டு பெட்டியில அடிக்கி எடுத்துட்டு போகுது உமாட வீட்டுக்கு. அவ போய் கொடுத்தோடனே உமா பார்த்துட்டு, என்ன மகண்டைக்கு விசேஷம் கேக்கெல்லாம்? ஒன்னமில்ல, நம்மளோட மாப்பிள்ளை ரெண்டாவது கல்யாணம் முடிக்க போறாங்க, நபியுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்க, சந்தோஷம், அதான் சுட்டுக்கிட்டு வந்தேன். உடனே அவங்க அவங்க வந்து போற வாப்பா பாத்தீங்களா, மருமகன் இன்னொன்னு முடிக்கப்படுறாராம, மகாண்ட பழமெல்லாம் குழந்தை, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு ஏற்பாடு ராமனை செஞ்சு கொடுப்போம். இது உண்மை சரியான விசுவாய். இதுக்கு தான் சொல்லி இனிய இஸ்லாம், முந்தினது இனிய இஸ்லாம் இல்ல. இப்படி இஸ்லாம் எங்கேயே இருக்குது, நாம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விலகிட்டு போறோம், அப்படி நடக்குமா கேக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ் இருப்பாங்க, இல்லாம இல்ல. ஆனால் அதிகம் நடக்கிற இந்த மாதிரிதான், முந்தின மாதிரிதான், இப்படி செய்யணும். அதுதான் சரியான இனிய இஸ்லாம். அப்ப மற்றபடி நடக்கிறது வந்துகிட்டு அது பிழை. அக்கறைப்பட்டு அன்சார் மௌலவியின் கொள்கையும் இதே போல் தானே இருக்கிறது. இருவரும் ஏன் ஒன்று சேர முடியாது? நாம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சேரணும். அவர் மட்டும் இல்ல, முழு உலகமும் சேரணும் சொல்றோம். வாங்க சேருவோம். ஆனா இப்ப சமீபத்தில் அவரோட ஒரு கூட்டம் நடந்துச்சு, அதுல ஒரு பதிவு நாடா நான் கேட்டேன். அதுல பார்த்த நிறைய விஷயங்கள் நாம சொல்ற மாதிரி இந்த சத்திய இஸ்லாத்துக்கு நெருக்கமா வாராது பல விஷயங்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, அவரோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி சந்திக்கிறதுக்கு, சந்திச்சு இது சம்பந்தமாக கதைச்சு அவரும் சரி வந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இயங்குறது. அதுக்கு பிறகு மற்ற பிரிவுகளுக்கும் அழைப்பு விடுகிறது. ஒரு சகோதரன் ஒரு விருந்து விசாரத்திற்கு அழைக்கப்படும் போது அல்லது அழைக்கப்பட்டிருந்தால் அந்த அழைப்பை சகோதரன் எதுவித காரணமும் இன்றி புறக்கணிப்பது கூடுமா சொல்லிட்ட மேல வந்துச்சு ஒரு கேள்வி. கூடாது, ஏன்னா நபியுடைய கட்டளை அது. அடுத்த கேள்வி, ஜசி மௌலவியின் பயானில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயர் கூறப்படும் போது சலவாத்து சொல்லுமாறு உபதேசித்தார்கள், ஆனால் பயானில் நபி, நபிமார்கள், ரசூலுல்லாஹ் என்று குறிப்பிடும் போதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோர் சலவாத்து கூறினார்கள். மாறாக ஒவ்வொரு பயானிலும் பயான் செய்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என துவங்கும் சலவாத்தை கூறும் போது இருமுறை இடம்பெறும் முகம்மது என்ற தூதரின் பெயரை குறிப்பிடப்படுகின்ற போது அனைத்து சகோதரர்களும் சும்மா வாய்ப்பத்தியே இருக்கிறார்கள். எனவே எனது கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் தூதர் ஸல்லல்லாஹு என்றால் நாம் சலவாத்து சலாம் கூற வேண்டுமா? சலாத்தில் வரும் முகம்மது என்பதற்கு கூற தேவையில்லையா? அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று, ரசூல், நபி, இப்னு அப்துல்லா என்றெல்லாம் வந்தால் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சலவாத்து சொல்லணும். அந்த சொல்றாள், இப்ப நான் சொல்றேன் முஹம்மது வந்தா நான் சலவாத்து சொல்லணுமா? அது வரையுது, கேட்பவர்கள் சொல்லணும். அதான் அது முறை, கேட்பவர்கள் செலவாத்தி சொல்லணும். மக்கா மதீனா இமாம்களுக்கு பின்னால் ஏன் தொழக்கூடாது? மக்கா மதீனா இமாம்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர உள்ள எந்த இமாமுக்கு பின்னுக்கும் தொழக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் வினை வைப்பவர்கள். ஒன்னும் ஹம்பலியா இருப்பாங்க, அல்லது மாலிக்கா இருப்பாங்க, அல்லது சாஃபியா இருப்பாங்க, அல்லது ஹனஃபியா இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னுக்கு தொழ இயலாது. மக்கா மதீனா இமாம்கள்லாம் இணை வைப்பவர்கள். காலையில் விளக்கப்படுத்திட்டேன், கபரை கட்டி வச்சிருக்குது, ரெண்டு பாங்கு தராவி 23, எல்லாம் பிதுஅத்தி ஷிர்க். அதனால அந்த இமாமுக்கு பின்னுக்கு தொழக்கூடாது. ஹஜ் உம்ராவுக்கு போனால் நாங்கள் தனியே தொழணும். பிரிவினை சுருக்கு என்ற ஹதீஸை முன்வைக்கும் போது உங்களை தவிர அனைத்து பிரிவினரும் கூறுகின்றனர், அதாவது நாங்கள் அக்கீதாவில் பிரியவில்லை என்று, நிர்வாக தேவைகளுக்காகவே பிரிந்து இருக்கிறோம் என்று கூறுகின்றனர், இதற்கான சரியான விளக்கம் என்ன? இது அவங்க சும்மா சொல்ற ஒரு வார்த்தை. அக்கீதாவில் பிரிஞ்சிருக்கிறாங்க, அக்கீதாவில் தான் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தோட சேரையில் பிரிஞ்சு, இவங்கிட்ட மூலாதாரம் 3, அவங்ககிட்ட 5, அந்த அக்கீதா அக்கீதாவில் சிக்கல். அல்லாஹ் எங்க இருக்கான்? அப்ப பி ஜெயிலாப்தில இருந்து பெருத்த கூட்டம் பிரிஞ்சது வேற. ஏன் அவர்கிட்ட அல்லாஹ் இறங்குகிறான் என்று சொல்லக்கூடாது. அப்போ ரஹமத்து இறங்குது இவங்கிட்ட அல்லாஹ். இது அகீதாவா அமலா? அகீதா. அகீதாவில் தான் குழப்பம் எல்லாம் இருக்கான். அகீதாவினால தான் பிரிஞ்சு, நிர்வாகத்தில் பிரிய இல்லை, அது சும்மா சொல்றாங்க. அப்போ அகீதாவில் பிரிஞ்சாலும் சரி, எங்க இருக்குது அகீதாவில் பிரியாதீங்க, எங்க இருக்குது குர்ஆன் ஹதீஸில் பிரியாதீர்கள். அது அரசியலுக்காக பிரிஞ்சாலும் சரி, மார்க்கத்துக்கு பிரிஞ்சாலும் சரி, நிர்வாக விஷயத்துக்கு பிரிஞ்சாலும் சரி, அல்லது வெளிநாட்டிலிருந்து காசு எடுக்கிறதுக்காக பிரிஞ்சாலும் சரி, பிரிவினை ஷிர்க், அவ்வளவுதான். அப்ப இன்று காணப்படக்கூடிய எல்லா பிரிவுகளும் ஷிர்க்கெல்லாம் இருக்கிறாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அகீதாவில் அவங்களோட கருத்து, நீங்க அகீதாவில் பிரிஞ்சா தான் கூடாதாம். ஆதாரம் காட்டுங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து, அகீதாவில் பிரிஞ்சாதான் ஷிர்க். அப்படி இல்லை, சும்மா வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இருக்குது, இதுல ஒரு 100 பேர் ஒரு ஆளை தெரிவு செஞ்சுக்கிட்டு, நாம சும்மா அரசியலுக்காக நம்மளோட ஊரை முன்னேற்றணும், அதால ஒரு கட்சியில நாம சேருவோம், சேர்ந்து அவங்களுக்கு வாக்களிச்சு கிழிச்சு அவங்களுக்கு ஆதரவாக இது பண்ணுவோம், நல்லா வீடுகள் கட்டி கொடுப்போம், வேலைகளுக்காக எல்லா வேலையும் செய்யலான்ட்டு போயிட்டாங்க ஒரு ஆளை தலைவராக வச்சு 100 பேர். ஆனா கொள்கைதான் இதுதான், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, எல்லாம் செய்யறாங்க. அங்க போன நோக்கம் அரசியலுக்கு, முஸ்லீமா அந்த 100 பேரா இல்ல முர்த்தத். அப்ப அவங்க அகீதாவில் பிரிய இல்லை, எப்படி பிரிந்தாலும் ஏன்னா ஷிர்க் ஷிர்க் தான். டாக்டர் ஷாக்கிர் நாயக்கா, குர்ஆன் ஓதுகின்ற முறை 7 கிராத்துகளில் ஒன்றாகும், மற்றவர்களின் மார்க்கத்தை கற்பது இஸ்லாத்தில் கூடுமா? என்ன டாக்டர் ஷாக்கிர் நாயக்கா, குர்ஆன் ஓதுகின்ற முறை 7 கிராத்தில் ஒன்றாகுமா, மற்றவர்களின் மார்க்கத்தை கற்பது இஸ்லாத்தில் கூடுமா? அதாவது கிராத்து 7 இருக்குது, கிராத்து 7 இருக்குது, உதாரணமா வல்லுஹா வல்லைலி இதா சஜா அப்படி ஒரு, இப்படி ஒரு கிராத்து இருக்குது. சில இடத்துல யஅமலூன், சில இடத்துல தஅமலூன் வரும். 7 விதமான கிராத்து இருக்கிறது, நபியே சொல்லிட்டாங்க, அந்த படிதான் குர்ஆன் இறங்கிச்சு. இப்ப எங்கட மொழியிலையும் தமிழ்ல இங்க பிறகு வாரேன் போம், யாழ்ப்பாணத்தில் பேந்து வாரேன் சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் எந்த மாதிரி இந்த அரபுல வித்தியாசங்கள் இருக்குது, 7 கிராத்தில் இறங்கி இருக்குது. ஆனா டாக்டர் ஷாக்கிர் நாயக்கா ஓகிறது 8வது, அது 7 உள்ளது இல்ல, நான் கேட்டிருக்கிறேன், அது புரிய ஒரு கிராத், அது ஒண்ணு. அடுத்தது மற்றவர்களின் மார்க்கத்தை கற்பது இஸ்லாத்தில் கூடுமா? இப்ப சில விஷயங்கள், இப்ப ஒரு ஆள் மார்க்கத்தை வளர்க்கணும், தாவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த தௌராத் இஞ்சியில படிக்கிறார், படிச்சு அதோட பிழைகளை எடுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கு காட்டி இஸ்லாத்துக்கு எடுக்கிறார். இப்ப ஜமாத்து முஸ்லிமில் ஒரு ஆள் கூடும், தடை இல்லை. ஆனா சூனியங்கள் சாஸ்திரங்கள் படிக்கக்கூடாது, என்ன பிரயோஜனம் படிச்சு, அது கூடாது, அது மார்க்கத்துக்கு அனுமதி இல்லை. இந்த மாதிரி அவங்களோட வேத நூல்கள் அப்படி படிச்சு அவங்கள சத்தியத்துக்கு எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் வேணும்னா அப்படி செய்வது இஸ்லாத்தில் தடை இல்லை. பிரார்த்தனை செய்யும் போது கண்களை மூடுவது கூடுமா? உண்மையில் அதில் ஒரு பக்தி ஏற்படுகிறது, இஸ்லாத்தின் பார்வையில் என்ன பதில்? அது நிறைய நாம பார்க்கிறோம், தொழில் துவாக்கு எப்படி கண்ணை பொத்திக்கிட்டு கேட்பாங்க, அதான் சொல்ல சில கண்ணை பொத்திக்கிட்டு அதான் சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்கு. திக்ரு செய்ய சில கண்ணை பொத்திக்கிட்டு செய்வாங்க, ஏன்னா அவங்க ஒரு பக்தி ஒன்று இருக்குன்னு சொல்றாங்களே, அது அவங்களுக்கு உண்மைதான். ஆனா இஸ்லாத்தில் கூடுமா? கூடாது. கண்ணை பொத்திக்கிட்டு இப்படி இருக்கே, அது மாற்று மதத்தவர்களுடைய ஒரு கலாச்சாரம் பாருங்க. ஏனைய மதத்தவர்கள் வந்துட்டு அவன் கண்ணை பொத்திட்டு தான் நிற்பாங்க, அதெல்லாம் பண்ணி ஓதச்செல்லாம் கண்ணை பொத்திக்கிட்டு நிற்பாங்க. அது அவங்களோட மார்க்கத்தில் உள்ளது, அதை நாங்கள் பின்பற்றக்கூடாது. தொழும்போதெல்லாம் கண்ணை பொத்திக்கிட்டு தொழக்கூடாது, பக்தி வருவது என்று. அப்போ பாம்பு வந்தால் எப்படி அடிக்கிறது? அதீசில் வந்து பாம்பு வந்தால் தொழுகையில் அடிங்க. அப்போ கண்ணை பொத்திக்கிட்டு இருந்தால் நமக்கு என்ன செய்யும் பாம்பு வாரது? அது ஒன்றும் தொலைச்சல யாரை முன்னுக்கு போனால் தடுங்க. கண்ணை பொத்திக்கிட்டா எப்படி தெரியும் முன்னுக்கு போகிறத தடுக்கிறதுக்கு? வழங்கிச்சா? அப்போ இது மார்க்கம் இல்லை. அப்படி ஒரு பக்தி வருன்னு அந்த பக்தியை நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தான், நாம கண்ணை திறந்துக்கிட்டு அந்த அமைப்பில் நாம வணக்கங்களை செய்யணும். நபி மரணித்து விட்டார்கள் என்று கூறுவது என்று யாராவது கூறினால் அவரை வெட்டி விடுவேன் என்று உமர் ஹத்தாபு கூறினார்கள். இது ஷிருக்கான விடயம். ஷிருக் செய்பவர் இஸ்லாத்தில் இருக்கலாம். இப்படி இருக்க தொழுகையை விடுபவனும் ஷிருக்கு வைக்கிறான் என்றும் உமரை போல் ஏன் முஸ்லீமாக இருக்க முடியாது? எனது சந்தேகத்தை நீக்க முடியுமா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான உமர் ஹத்தாவால் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன அந்த இதில் மஸ்ஜித் நபியில் போயின்னு சொன்னாங்க. நபி மௌத்துண்டு யாராவது சொன்னால் வெட்டு வேண்டாங்க. அதுபோல் உமர் ஹத்தாவு போய்தான் சர்வ் பண்ணதான் வரலாற்றை இருக்குது. இப்போ கேள்வி கேட்குறாங்க, அப்போ நபி மௌத்தாக மாட்டாங்க தானே உமர் ஹத்தாவு நம்பி இருந்திக்காங்க, அப்போ அது ஷிருக்கு தானே? அப்போ அல்லாஹ் மாறி அவங்களும் அப்போ அவங்க முஸ்லீமாக தான் இருந்திக்காங்க. அதே போல் இப்போ ஒரு ஆள் தொழுகை விட்டுட்டிக்கா ஷிருக்கு, அப்போ அவரும் முஸ்லீமாக இருக்கலாம் தானேங்கிறாங்க. முதலாவது இது குர்ஆன் ஹதீஸா? உமர் ஹத்தாப் இப்படி சொன்னது, இதுக்கு தான் இஜ்மா உஸ்ஸஹாபாங்கிறது. இது மார்க்கம் இல்லை, இதை நாம் எடுக்க இயலாது. நாம் சொல்லணும் உமர் ஹத்தாப் இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத ஆளாங்க, அவ்வளோ அவங்களுக்கு தெரியாத நம்பி மௌத்தாகுவாங்கன்ட்டு எப்படி அவங்க சொல்லுவாங்க? இப்போ நாமளே சொல்லித்தான் இருக்கிறோம். இது பிள்ளை, இது இஜ்மா உஸ்ஸஹாபாவில் உள்ளது. இதை நம்ம எடுக்கவே கூடாது, அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நம்பவே கூடாது. தொழுகை விட்டவன் காபிர் முஸ்லிம்னு ஹதீஸ்ல தெளிவாக வந்தீங்க, அதனால தொழுகை விட்டவங்க இதுதான். அதே போல வந்துட்டு ஒரு ஆள் ஜமாத்துக்குள்ள ஒரு ஆள் இப்படி சிறுக்கான விஷயத்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுங்க, சொன்ன உடனே அவங்க தௌபா செஞ்சா அவங்க முஸ்லீம் தான், அது சிறுக்குண்டு வராது. அப்படியே உமர் ஹத்தா அப்படி செஞ்சு ஊபக்கர் போய் சொல்லி உடனே அவங்க தௌபா செஞ்சுன்னா முடிஞ்சது. ஆனால் இது நாம குர்ஆன் ஹதீஸில் உள்ளது இல்லை, இது இஜ்மா உஸ்ஸஹாபாவில் உள்ளது என்பது நாம் தெரிஞ்சு கொள்ளணும். அது குர்ஆன் மார்க்கம் இல்லை. தொழுகை விட்டவன் காஃபிர் என்றும் பைஅத்து இல்லாவிட்டால் ஜாஹிலியத்து என்றும் நாவு கூசாமல் கூறுகிறீர்களே, இதில் 100% உறுதி உங்களுக்கு உண்டா? எனக்குண்டா உறுதி இல்லை, இதில் 100%. ஆனால் 100%-110% உறுதி இருக்குது. இது சம்பந்தம் வந்திருக்கக்கூடிய ஹதீஸில், மன் தரக்க சலாத ஃபகத் கஃபர், 100%-110% நம்புறேனா உண்மை. மண் மாத்த வலை சபிய உனக்கு பையத்தின் மாத்த மீத்தத்தின் ஜாகிரியா சை முசே, 100%-110% நம்புறேன், சரியா? அப்ப என்ன நான் கூசையா கூச? நான் குழப்பிருந்தா தான் நான் கூசம். 100%-110% உறுதி, ஏன் நான் கூசுது? அதனால நம்ம நான் கூசாம சொல்றோம், தொழுகை விட்டவன் காஃபிரு, பையத்து இல்லாட்டி ஜாகிரியத்து, நிரந்தர நரகம் சொல்றோம். என்ன செய்ய, அந்த குர்ஆன் ஹதீஸை நம்பித்தான் நான் சொல்றேன். என்னோட கருத்து நான் எப்படி நம்புறது? அது என்னோட கருத்து, பழையா போயிடும். அதில் இதுல எந்த சந்தேகம் இல்லை, நம்புங்க. அல்லாஹ்வுடைய வஹி இது, தொழுகை விட்டவன் காஃபிர் முஷ்ரிக், அவ்வளவுதான். இது உலகத்தில் எந்த பிரிவிலும் இல்லை. எங்களை மட்டும் நாங்கள் மட்டும் இந்த ஹக்க சொல்றோம். இந்த ஒன்றை வச்சே நாங்கள் முடிவெடுக்கலாம். பிரிவுகள் இஸ்லாத்தில் இல்லைண்டு. ஏன் தொழுகை விட்டவன் காஃபிர் என்று அல்லாவும் அவருடைய தூதரும் தீர்ப்பு வழங்கியிருக்க, அவங்க அவர்களை முஸ்லீம் என்று தீர்ப்பு வழங்கினால் அடுத்த அடி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ ஃபஉலாயிகஹுமுல் காஃபிரூன், அவர்கள் தான் காஃபிர்கள். அவ தொழுகை விட்டவனை முஸ்லீம், பையத்து செய்யாத முஸ்லீம் சொன்னா சொன்னவன் காஃபிர் ஆகிடுவான். இந்த அடிப்படையில் நமக்கு ஒரு தெளிவான இது இருக்குது, நாம மட்டும்தான் ஹக்கில் இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது அக்கறைப்பட்டு நாம சொன்ன அந்த மூலவி அண்மையில் சுவனம் செல்லும் கூட்டம் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார். இதனை பற்றி இயன்றால விளக்கம் தரவும். அது அந்த பீஸை நான் கேட்டேன். நான் ஒரு சகோதரி சொன்னேன், அவருக்கு மறுத்து இப்போ நாம் ஒன்றும் பேச மாட்டோம், நிறைய நெருங்கி வந்திக்காது, நேரடியாக சந்திப்போம். நான் சொன்னேன் எங்களோட அக்கறைப்பட்டு பிராந்திய அமீர் எங்களோட சகோதர சைபுத்தீன் சகோதர்கிட்ட தரவியா முடிஞ்ச உடனே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிவங்களுக்கு கொண்டு கொடுங்க. அவர் விரும்புனா அவரும் நானும் மட்டும் கதைக்கிறது அவரோட வீட்டில் இருந்து அக்கரைப்பட்டுக்கு போய். அப்படி இல்லை அவர் விரும்பினா பத்து பேர், நாம பத்து பேர் கதைப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் நெருங்கி வந்திக்காரு, ஹக்க சொல்றாரு இப்போ. அதனால அதுக்கு நாம மறுப்பு தெரிவிக்கும் போது செய்தாவோட உள்ளங்களை போடுவோம். அதை பத்தி இப்போ நாம ஒன்றும் சொல்ல இல்லை, இன்ஷா அல்லாஹ் பாப்போம் தர்பியா முடிஞ்ச உடனே. ஜமாத்து தொழுகை முடிந்ததன் பின் தொழுகையை முடித்து சில சகோதரர்கள் எழுந்து சென்று அமர்ந்து கொண்டிருக்கும் மற்ற சகோதரர்களை சுத்ராவாக எண்ணிக்கொண்டு தொழுகின்றனர். ஆனால் ஹதீஸ் சுத்ராவை வைக்குமாறுதான் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒரு அசையும் பொருளான ஒரு மனிதரை சுத்ராவாக எண்ணி சுத்ரா அமைக்க முடியுமா? அமர்ந்திருக்கும் அவர் பின்னால் ஒருவர் தொழுது கொண்டிருப்பதால் எழுந்து செல்லலாமா? ஹதீஸ்ல வந்திருக்குது சுத்துரா வைக்க சொல்லி. சுத்துராண்டா என்ன? ஒரு பொருள். இமாம் தொழுகும் போது முன்னுக்கு ஒரு எழுத்தியாவது வைப்பார், கதிரை, ஒரு ஈட்டி, கம்பு, ஒரு தூண், சுவர், இப்படி இதுதான் சுத்துராங்கிறது. அப்போ ஒரு ஆள் வரும்போது ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறார், அவர் சுத்துராவாக வைக்கலாமான ஒரு பழக்கம் மக்களுக்கு மத்தியில் அப்படி இருக்குது. ஆனால் அது சுத்துராவாக ஆகுமா? ஆகாது. திடீர்னு அவருக்கு உதவும் முடியும், அவர் எழும்பிட்டு போயிடுவார். சலாம் கொடுத்துட்டார், எழும்பிட்டு போயிடுவார். இப்போ என்ன செய்யறது? அதனால சுத்துரா இருந்தால் தொழ வேண்டியான். பெருத்த கூட்டம் வெள்ளிக்கிழமையில் என்ன சுத்துரா வைக்க ஒன்றும் கிடைக்கணும், அவரோட பாட்டில் நின்று தொழ வேண்டியதான். அவர் ஒரு இடத்துல அவருக்கு பின்னுக்கு நின்றாலும் சரி, எப்படி நின்றாலும் சரி, நின்று தொழ வேண்டியதான். யாரும் அப்படி முன்னுக்கு போனா தடுக்க இல்லைன்னு. சுத்துரா வச்சா தான் கையை நீட்டி தடுக்கணும். சுத்துரா வச்சா தான் கையை நீட்டி தடுக்கணும். இடையில வந்தான் சுத்துரா இல்லைன்னு சொன்னா மற்றவங்க முன்னுக்கு போவாங்க, அவங்களுக்கும் பாவம் இல்லை, பிரச்சனையே இல்லை. இந்த விஷயம் ஏன்னா வசதி வாய்ப்பு இல்லை. ஆனா சைத்தானுக்கும் சுத்துரா வைக்க சொல்லி வந்துருக்கு. அப்ப ஏண்ட இடங்களில் நேரங்களை வைக்கலாம். வெள்ளிக்கிழமை பெருத்த கூட்டம், எல்லாருக்கும் சுத்துரா வைக்க இயலாது. அவங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய என்ன செய்யறது? எல்லாரும் கையில தூக்கிட்டு வரலாமா ஒரு என்ன ஒரு பொருளை? அப்போ கேள்வி பதில் ஒரு தொகை வந்திருக்குது. இப்போ இவ்வளவுக்கும் பதில் சொல்றேன்னு சொன்னால் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் வேணும். அப்போ என்ன செய்யறது? ஒவ்வொரு தரபியாவிலும் இப்படி தான் நடக்குது. வரக்கூடிய கேள்விகளை பத்தில் ஒன்றுக்கு தான் பதில் கொடுக்க டைம் கிடையாது. ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட என்ன செய்யறது? அடுத்த வேலைகள் இருக்குது, சாப்பாடு இது இருக்குது, தூர பயணம் போறவங்க இருக்கிறாங்க. அதனால இதோட நாம நிறுத்திக் கொள்வோம். மன்னிச்சு கொள்ளுங்கள், செய்ய வழி இல்லை. பிறகு உங்களோட முக்கிய தேவைகள் இருந்தால் இங்கே நான் எங்களுடைய ஜமாத்தில் ஜெச்சி மொழி இருக்கிறாக இங்கே அனுப்பலாம். அப்படி அனுப்புனீங்கன்னா நாங்கள் என்ன அதுக்கு வாட்ஸ்அப் மூலம் அப்படி நினச்சி பதில் தருவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த தெளிவு போஸ்டம் வெளியிட வேண்டி இருக்கு. இதில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு வந்து அதில் நாங்கள் கேள்வி பதிலாக போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த விஷயம், நிறைய பேர் பையத்து செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்களிலும் பெண்களிலும். அப்போ கூட்டத்தை நாங்கள் 10 மணிக்கு முடிக்க இருக்குது. அதனால் இப்போ ஆண்களையும் பையத்து எடுக்க வேண்டியது, பெண்களையும் பையத்து எடுக்க இருக்குது. அப்போ எடுக்கும்போது டைம் சரியாயிரும். அப்போ இந்த பையத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்லித்தான் நாங்கள் பையத்தை எடுக்க இருக்குது. அப்போ பையத்துன்னு சொன்னால் இது ஒரு அரபு சொல். இதனுடைய கருத்து உடன்படிக்கை, ஒப்பந்தம், சத்திய பிரமாணம். அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்காவில் இஸ்லாத்து ஒரு ஆள் வரும்போது பையத்தை எடுத்திருக்கிறாங்க. இத விவரங்கள் வேணும்னா நீங்க எங்களோட பதிவு நாடாக்கள் இருக்குது, கோவை அய்யூபுக்கு மறுமை இறுதி நாள் வரை பையத்து அப்படின்ட்டு அப்படி வைக்கணும். அந்த 2 மணி தேதம் அதை நீங்க எடுத்து விவரமா கேட்டுக்கொள்ளுங்க சுருக்கம். அப்போ பையத்தின் மூலம்தான் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவார். அவங்க சொல்றாங்க கலிமாவின் மூலம், நாங்க மறுக்க இல்ல. இந்த பையத்துக்குள்ள கலிமாவும் இருக்கு. அவங்க ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, பின்னால் உள்ள பகுதியில் அப்படியே விட்டு போட்டாங்க. அவங்க கட்டுப்பாடு அமீர் இல்ல, பையத்து செஞ்சா கட்டுப்பாடு. அவங்க கலிமாவை மட்டும் சொல்லி சும்மா இருக்கிறாங்க, அமீர் தேவையில்லைன்னு. இப்ப அமீர் கட்டுப்பாடாட்டி ஜாஹிலிய மௌத்துன்னு இருக்குது. அதனால ஒருவர் முஸ்லீம் ஆகுவதாக இருந்தால் அவர் பையத்தை செய்யணும். நாம சும்மா ஒரு கேள்வி கேட்கிற உலமாக்கள்ல. அப்ப நீங்க சொல்றீங்க கலிமா சொன்னா முஸ்லீம். சும்மா கேட்குறது, உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ 40. எந்த ஜமாத்தில் இருக்கிறீங்க? ஏதோ ஒரு ஜமாத்தை சொல்லுவார். நாம கேட்குறது நீங்க உண்மையை சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு. நீங்க உங்களோட வாழ்க்கையில எப்போவாவது இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு கலிமா சொன்னீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு இஸ்லாத்துக்கு வந்தீங்களா கலிமா சொல்லி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லையா, தாய் தகப்பன் சொல்லிக்காங்களே அப்படிங்கிறான். தாய் தகப்பன் சொன்னா போதுமா? அப்ப தாய் தகப்பன் சொன்னா போதும்னு நீங்க சொல்றீங்களே, அப்படி பார்த்தா எல்லாரும் உலகத்துல ஆதம் ஹவ்வா கலிமா சொன்னவங்க தானே, அவங்களோட புள்ள குட்டி முழுவதும் முஸ்லீம் தானே? அப்படில நாம் எடுக்க வேண்டிய பிழையான விளக்கம் இது. அப்ப நபி வந்து ஏன் பயத்து செய்யணும்? ஏன் சொன்னாங்க கலிமா சொல்லுங்க? ஏன் சொன்னாங்க? எல்லாம் சொல்லித்தானே இருக்குது முந்தி அவங்களோட தாய் தகப்பன் இப்ராஹிம் நபி எல்லாம். பிழையான விளக்கம், பையத்தின் மூலம்தான் இஸ்லாம், அதுல களிமாவும் இருக்குது. நாம் இந்த பையத்து முறையை சொல்லுவோம், நாம செஞ்சு இருக்கிறோம். அப்போ அந்த பையத்து இல்லாமல் இஸ்லாம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப இந்த பையத்து எங்க செய்யறது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீரிடத்தில் பையத்து செய்யணும். செஞ்சு அந்த இலந்தையிலையும் போட்டு அவங்க குளிக்கணும். அந்த பையத்துக்கு போறதான் அவங்க முஸ்லீம். அப்ப இந்த பையத்து ஏன் செய்யறோம்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க. யார் அடிக்குது கோப்பை? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அந்த அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸை வச்சு இவர் வழி நடத்துவார். அவன் அமீருக்கும் கட்டுப்படணும். இதுதான் இஸ்லாம். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி வரும், நிறைய விஷயங்களை விட வேண்டி வரும். உதாரணமா நாங்க முந்தி என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒளி செய்யும் போது தலையை 3 தடவை இப்படி தொட்டு தேய்ப்போம். அது இப்ப சரி வரா, இதுக்குள்ள வந்தா. இதுல மசவு செய்யற முறை வேற. முந்தி நாம தொழும்போது தொழுவோம், தொழுகையை விடுவோம், எல்லாம் செய்வோம். இதுல வந்தா சரி வராது, தொழுகையை விடுகிற விட்டா காப்பிரா போயிடுவாங்க. பெருவாரி விஷயங்கள் இருக்குது, முடி பழுத்தா சாயம் தீட்டணும், கருப்பு போடக்கூடாது, கரண்டைகளை உடுத்த கூடாது. ஏன்னா எல்லாருடையும் நல்ல முறை நடக்கணும், சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது, கொலை செய்ய போகக்கூடாது, சிறுக்குகள் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கக்கூடாது, கபர் வணக்கங்களை முற்றாக தவிர்த்து கொள்ளணும், குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும். அந்த பையத்திலே வருவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்யாத காலமெல்லாம் நாங்கள் அமீருக்கு கட்டுப்படுவோம் என்று. அப்போ அதிலே நாங்கள் பையத்து செய்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், வேறு இஜ்மா கியாஸ் இதெல்லாம் பின்பற்றோண்டு அதில் இல்லை. அப்போ இதில் வந்து இவரால் நுழைஞ்சால் அவர் முஸ்லீம். அதுக்கு பிறகு அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி கொண்டு சிறுக்கு வைக்காமல் பித்ஆத்துகளை ஈடுபடாமல் இருந்து மௌத்தாவனா சொர்க்கம். அப்படி ஒரு ஆள் பையத்து செஞ்சால் ஹதீஸ்ல வந்து அவர் முந்தி செஞ்ச முழு பாவங்களும் அழிஞ்சு போயிடும். ஆணோ பெண்ணோ எல்லாத்தையும் அல்லாஹு தாலா அழிச்சு அவங்களுக்கு நன்மையும் கொடுக்கிறான் அல்லாஹு தாலா. இப்ப நான் ஒரு கோடி பாவம் செஞ்சிக்கேன், முந்தி தொழுவுறையில நோம்பு பிடிக்கல இப்படி பெருவாரி பாவங்கள் சிறுக்கெல்லாம் செஞ்சு பையத்து செஞ்ச உடனே அந்த ஒரு கோடி பாவத்தையே நன்மையா மாத்தி விட்டுவானா அல்லாஹ், அது பெரிய ஒரு பாக்கியம். அதுக்கு பிறகு நம்ம கவனமா இருக்கணும், இருக்கும்போது மரணிக்கும் வரைக்கும் இதில் இருக்கணும் உறுதியாக. குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல் கட்டுப்படணும், அமீருடைய விஷயத்தில் சரியாக ஒட்டகத்தை போல, அப்போ ஜெசீம் சௌர ஜெசீம் மூலி வளர்க்குற மாதிரி கடிவாளம் படப்பட்ட ஒட்டகத்தை போல இருக்கணும். அதையா எத்தனை ஆடு மாடு கோ இது வந்துட்டு யானை குதிரையெல்லாம் இருக்கச்சில கழுதையெல்லாம் ஒட்டகத்தை மட்டும் சொன்னாங்க என்று கேட்டால், அந்த ஒட்டகத்தை போல கட்டுப்படக்கூடிய ஒரு மிருகம் எதுவும் கிடையாது. அரபு நாட்டில் போய் பாருங்க, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒட்டகத்துக்கு கழிவாளம் பட்டு கொடுத்தா அந்த பையன் எங்கிட்டு இழுத்தாலும் அங்கிட்டு போவோம், ஒன்றும் செய்யாது, அப்படி ஒரு கட்டுப்பாடு. அதுதான் நல்லாவு தாரா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது இந்த கழிவாளம் படப்பட ஒட்டகத்தை போல இருப்பவர் தான் முஸ்லீம். அமீருக்கு முன்னால அந்த கட்டுப்பாடு இருக்கணும், என்ன சோதனைகள் வந்தாலும் இதை விட்டு வெளியில போயிடக்கூடாது, கடைசி வரைக்கும் பொறுத்துக்கிட்டு உள்ளுக்கே இருக்கணும். இதுதான் இந்த பையத்திற விஷயம், இதுதான் பையத்து செஞ்சா அப்படி நடக்கணும். அப்ப இதை ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க பிரிவில், நம்ம பையத்து செய்யல, சாராயம் குடிங்க, களை வெடுங்க, ஏன்னா பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, வாகனத்தை பினான்சிக்கு வெடுங்க நான் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் கூடாதுன்னு இல்லையா நாம சொல்றோம், நல்ல விஷயத்து தானே சொல்றோம். அப்ப ஏன் இவங்க மறுக்கிறாங்க, இது பயத்து இல்லை தேவையில்லைன்ட்டு? அவங்களும் செய்யறாங்க, தொழுகிறாங்க, அவங்க குடிக்கிறாங்க, அதான் நாம சொல்லிக் கொடுக்குறோம். அப்ப அவங்க செய்யறாங்க, அதை சொல்லி கொடுத்தா பிழையாம், அதுக்கு ஒரு பதில் பிஜே கொடுத்து விட்டாரு. அது நபிக்கு ஏலம் சொல்ல சொல்லுங்க, சிரிக்க வைக்காதீங்க, களவெடுக்காது சொல்லிட்டு சொல்ல. இவர் இந்த உமரலுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லிக் கொடுக்க? ஏன்டா இவரும் தொலைத்தான வேணும், இவரும் களை கொடுக்காம தானே, இவரும் நோன் பிடிக்கத்தான வேணும்னு உன்னை கொடுத்த உடனே எல்லாரும் தூக்கி வந்தா பிஜே கொடுத்தாரு பதில், உமரலி வாயை பொத்திட்டாருங்கிறாங்க. நான் கேட்கிறேன், சரி நான் தொலைத்தான் வேணும், நோன் பிடிக்கத்தான் வேணும், களை கொடுக்க கூடாது. அப்ப நபிக்காண்ட சட்டம் தானே, அவங்களும் தொழுது தானே இருந்தாங்க, அவங்களும் களை கொடுக்க கூடாது தானே, அப்ப அவங்க பையத்தை எடுத்தாங்களே. அப்ப இந்த வாதம் பச்சை பிழை இது அவர்கிட்ட சரியா. அப்படின்னு அவர் சொல்லணும், தொழாத இந்த எந்த வணக்கமும் செய்யாத ஒரு ஆள் தான் பையத்தை எடுக்கும். அப்ப இந்த பையத்தை செஞ்சு இப்படி வந்தா ஒருவர் முஸ்லீம், நல்ல விஷயம் இது. அப்ப இதுக்கு பிறகு எங்களை ஒரு மாற்றம் உண்டா, அல்ஹம்துலில்லாஹ், தூய்மையான எண்ணம், ஹாலிசான தீன பின்பற்றிடும். ஒரு கூட்டம் சொர்க்கம் போன்று சொல்லியிருக்குது, அது இந்த கூட்டம் பையத்தில்லாட்டி ஜாகிலியத்தை இதுல பையத்து இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாம சொர்க்கம் போகலான்னு ஒரு நல்ல நம்பிக்கையில நாம இருக்கிறோம். அப்ப இதைத்தான் நாம சொல்லி பையத்தை எடுக்கிறது. பெண்களுக்கும் இப்படித்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்தை எடுத்திருக்கிறான். எப்படி? அவங்களோட அவங்கள நேரடியா பார்க்க மாட்டாங்க, கைய பிடிக்க மாட்டாங்க, ஒரு திரைக்கு பின்னால வச்சு இதே விஷயத்தை தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா களிமாவை சொல்லி கொடுத்து சிறுக்கு வைக்க கூடாது, களவு எடுக்க கூடாது, பிச்சாரம் செய்யக்கூடாது, தொழுகை விடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, எல்லாருடைய நல்ல முறையில் நடக்கணும், அமீருக்கு கட்டுப்படணும், ஜகாத்து கடமையான பைத்துல் மாலுக்கு ஒப்படைக்கணும்னா எடுப்பாங்க. பெண்களுக்கும் இப்படித்தான் இதை சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கூட்டுவாங்க, சொல்லுவாங்க, பெண்களே உங்களுடைய குடும்பத்தில் யார மூத்தா போனா ஓலம் விட்டு அழுகுறது, ஒப்பாரி வைக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, ஆடைகளை கிழிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி யாராவது செஞ்சு மௌத்தாக முந்தி தௌபா செய்ய இல்லை, நெருப்பினால் செய்யப்பட்ட கத்தரிகளை கொண்டு வந்து மறுமையில் நாவுகளை தரிக்கப்படும் என்று சொல்லி பயத்தை எடுப்பாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ முதல்ல நம்ம ஆண்களுக்கு இங்கே வந்து பயத்தை செய்வாங்க. பெண்களுக்கு வந்துட்டு உம்மு ஹம்தான் அவங்க பையத்திசை இருக்கக்கூடியவங்கள ஒரு இடத்துல திரட்டி வைங்க, எத்தனை பேருன்னு பார்த்து ஒரு தாள் துண்டில் அவங்களோட ஊரையும் பேரையும் எழுதி வச்சுக்கிடுங்க, வச்சுட்டு போகிறவங்க ஒப்படைங்க. உம்முகம்தான் பையத்திசை இருக்கக்கூடிய பெண்களை ஒரு இடத்துல திரட்டி அவனை எளிமையோடு கூப்பிடுங்க, வருவாங்க மணலில் ஒரு இடத்துல வைங்க. இந்த ஆண்களுக்கு பையத்தை எடுத்ததுக்கு பிறகு நாம் இங்கே இருந்து இந்த மைக் மூலம் அவங்ககிட்ட பையத்தை எடுப்போம், பேரையும் ஊரையும் எழுதி வச்சு கொடுங்க. அப்போ இப்போ பையத்தை செய்ய யாரும் ஆண்கள் இருந்தால் இங்கே வாங்க வரிசையா. புதுசா பையத்தை செய்ய, புதுசா முந்தி செஞ்சவங்க இல்லை, அந்த பேரையும் எழுதி கொடுங்கண்ண. தம்பி எல்லாம் தள்ளிடுங்க, அங்கிட்டு போங்க எல்லாரும் அங்கிட்டு, இந்த வழியை விடுங்க. அப்படி வாரத்துக்கு இல்லைங்க. அப்போ அப்போ கூட்டம் முடிஞ்சது, எல்லாருக்கும் ஒரு உபதேசம், காலையிலிருந்து இந்த கேட்ட விஷயங்களை மனதில் பதிச்சு பற்றிக்கொள்ளுங்க. ஊரில் போய் அல்லாவுக்கு பயந்து அழகான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. யாரும் பிழையான கருத்துக்களை தெளித்தா அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை உள்வாங்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஏத்தாலே தலைமைத்துவத்தோட தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நாம் கூட்டத்தை இப்போ முடிச்சிருவோம். பையத்தை எடுக்கிறவங்க நினைப்பாங்க, மற்றவங்க அவங்களோட சாப்பாடுகளை எடுத்துக்கிட்டு போகலாம் இன்ஷால. பரவ சந்திப்போம். அந்த சாப்பாடு விஷயம் எப்படி எங்கே கொடுக்கலாம்? பெண்கள் சௌரியம் வந்துட்டு சலாமாட்ட ஒப்படைப்பாங்க, சொல்லியாச்சு. சாப்பாடு எப்படி எங்கே கொடுப்பாங்க? அப்போ காலையில் பகல் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்கும், எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ எல்லாரும் துவா ஓதிக்கொள்ளுங்க. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك